ஓமலோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வானொலி பெட்டைக்கரைகள் கிளம்பியிருந்து இன்றைய முத்துமுழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று டிசம்பர் மாதம் 29 சனிக்கிழமை 2018 ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே வளமை போன்று நாம் தர இருப்பது ஒரு மூதுரை. மரபு இனிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர் குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடு ஆகும் அவள் பிரிந்து போம்போது அவளோடு போம். இந்த மூதுரையினுடைய பொருள் என்னவெனில், சூழ்ந்து வாழும் உறவினர் அடைந்துள்ள செல்வம் அழகான தோற்றம் இவை யாவும் லட்சுமி தேவியின் அருள் இருந்தால் கைகூடும். அவள் அருள் நீங்கும் பொழுது எல்லாம் போய்விடும். மரபு இனிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர் குலமும் எல்லாம் திருமடந்த யாம் போதும் அவளோடு ஆகும் அவள் பிரிந்து போம் போது அவளோடு போம். நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி விரியும் ஓட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பவர்கள் விரியும் ஓட்டுக்கள் குழுவினர்.
விரியும் ஓட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் வடிவமைப்பு நேயர்களே, உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் ஒட்டுக்கள் ஃபேஸ்புக் பேஜினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன்.
தமிழ் குறும்பா. குறும்பா என்பது ஐந்தடி கொண்ட நகைச்சுவை பாங்கான செய்யுள் வடிவம். லிமரிக் என்ற ஆங்கில நையாண்டி சேர்ந்த கவிதையை சேர்ந்து இது எழுதப்பட்டது. தமிழன் மகாகவி உருத்ரமூர்த்தி. உருத்ரமூர்த்தி அவர்கள் அளவை நமக்கு உவந்தளித்த ஈழத்து கவிஞர். தனக்கென ஒரு சுயம்புவான அடையாளங்களோடு தன் கவி மகத்துவத்தை புலப்படுத்தியவர் மகாகவி.
எமது முதலாவது நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். நாசா செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாறைக்கு தமிழ் பெயர் இட்டுள்ளது. அந்த பெயர் என்ன? நேயர்களே, செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாறைக்கு நாசா தமிழ் பெயர் இட்டுள்ளது. அந்த பெயர் என்ன? சிந்தியுங்கள் நேயர்களே. பதில் இறுதியில்.
இரண்டாவது நிகழ்ச்சி முட்டுக்களின் வாசம். இந்த மாதம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். இந்த பாட்டு எனக்கு எதுக்கு பிடிக்கும்னா, எந்த கவலையோட இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டா நாகேஷ் சாரோட சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடணும்னு தோணும். இந்த பாட்டு சர்வசுந்தரம் படத்திலிருந்து எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாட்டு. பாட்டோட பேர் அவளுக்கு என்ன அழகிய மகள்.
நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிர் உள்ளவரை தொடர்ந்து வரும்
அழகிய பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வா வா என்பதை வெளியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும்.
எப்படி இருக்கீர்?
நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீ?
நாங்கள் எல்லாம் இருக்கிறது எப்படி என்றதை விட இப்ப எனக்கு ஒரு முக்கியமான விஷயமாப்பா நீங்க எல்லாரும் சொல்லணும். இந்த மனநலம் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி?
ஓ, என்னன்னு இருந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி தான் நான் சொல்றேன். அது தெரியாது. எனக்கு தெரிந்த அளவுலப்ப மனிதர்களுடைய சிந்திக்கும் செயல்திறனை அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளிலேயும் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் மென்டல் ஹெல்த்துக்குள்ள அடக்கலாம்.
ஓமோ, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உடல் நலத்தை போல மனநலமும் நாங்கள் கவனிக்க வேணும். ஆனா உண்மை என்னண்டா, எங்கள்ல எத்தனை பேர் மனநலத்தை பற்றி அக்கறை எடுக்கிறீர்கள்?
உண்மைதானப்பா, ஏதாவது வருத்தம் வந்தாலோ இல்ல வராவிட்டாலோ டாக்டரிடம் போய் நம்ம உரிய சோதனை செஞ்சு சுகர் இருக்குதா கொலஸ்ட்ரால் இருக்குதான்னு தெரிஞ்சு கொண்டுக்கிறோம். ஆனா உடல் நலத்தை கவனிச்சுக்கிறதுல நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஆனா மனநலத்தை
இந்த மனரீதியான மாற்றங்களை கொஞ்சமேனும் அவதானித்து சரியான நேரத்துல சரியான சிகிச்சை முறைகளை கடைபிடிக்க ஆரம்பித்தாலே காணும் அப்பா, மற்ற நோயை போலவே இந்த இதையும் இலகுவில குணப்படுத்தி விடலாம்.
அப்ப என்னன்னு சொன்னா நாங்க வந்து எப்படி உடம்ப கவனிக்காம விட்டா அது வந்து வெக்கத்தை கொண்டு வரதோ, அது மாதிரிதான் மனம். நாங்க மன நிலத்தை வடிவா கவனிக்காட்டி அது வந்து மன நோயை கொண்டு வந்து விட்டுடும். ஆனா இப்ப இது என்னன்னு சொன்னா இந்த மன நோய்க்கு வந்து சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கல. இப்ப இந்த மருத்துவத்துறை அப்பா கல காரணங்கள் இருக்கும் என்று சொல்லினா, இப்ப வந்து மரபு வழி பிரச்சனை இருக்கும், அவரவருக்கு இருக்கிற உடம்பு அவன் உடம்பு வாகுல இருக்கிற பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி இப்ப சுற்றுப்புற சூழல் இருக்கு, அப்படி கல காரணங்கள் இருக்கிறதால இதுக்கு இதுதான் ஒரு காரணம்னு சொல்ல முடியாம இருக்குது.
ஓமாப்பா, இந்த மென நோய் வந்து பலவிதப்பட்டதான். 200 மேற்பட்ட நோய்களை இதுவரை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
உண்மையா? 200? அட கடவுளே.
ஓமா, இதுலையும் மிகவும் பொதுவான நோய் என்று பாத்தீங்கன்னா டிப்ரெஷனையும் ஆன்சைட்டி டிசார்டரையும் சொல்லலாம்.
அப்ப இந்த கண்ணுக்கு தெரியாத மனநோய்க்கு என்னதான் அறிகுறி, எப்படிதான் கண்டுபிடிக்கிறது?
நிச்சயமா இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நாங்கள் சும்மாவே ஒரு ஆள் மூட் அவுட் ஆகி கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தா என்ன சொல்றோம் நாங்க? ஸ்ட்ரெஸ் போல என்ன பிரச்சனை என்று கேக்குற நாங்களோ இல்லையோ? ஆனா மருத்துவம் என்ன சொல்றதண்டா, இந்த நிலைமை 2 மேல தொடர்ந்து இருந்தா அவர்களுடைய நோர்மல் வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டு மிகவும் மனச்சோர்வா காணப்பட்டா, தூக்கமின்மை, பசியின்மை, மற்றது அவன் டெய்லி ஆக்டிவிட்டியில இன்வால்மெண்ட் இல்லாத தன்மை, அப்படி இருந்தா இது மனநல குறைபாடு அடையாளம் படுத்துதப்பா.
மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள வந்து மிகவும் உச்சக்கட்டம் வந்து தற்கொலையை பற்றிய எண்ணங்களும் தற்கொலைக்கு முயற்சித்தலும் என்று சொல்லலாம்.
உண்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த கட்டத்தை கடந்துதான் வராங்க. ஆனால் பாதிப்பு குறிப்பிட்ட சில பேருக்கு தான் இருக்குது.
இப்ப இதுல இருந்து மீள்றதுக்கு என்னதானப்பா செய்யறது?
இப்ப என்னன்னா முதல்ல ஆக்களை பார்க்க வேணும். முதல்ல ஒரு ஆள் வந்து இப்ப கொஞ்சம் அப்செட்டா இப்ப என்னன்னு சொன்னா, சில நேரம் ஒரு விதமான காரணம் இல்ல அப்படியே சோர்வா கவலையா அப்படி இருக்கிற ஆக்களா இருந்தா அவைக்குத்தான் நாங்க அவையத்தான் நாங்க வந்து போக்கஸ் பண்ணோம். இப்ப அவை வந்து அப்படியான அந்த பிரச்சனைய விட்டுட்டு என்ன செய்யலாம்னு கவனிக்க வேணும். என்ன அவை செய்யலாம்னு பார்த்தா, இப்ப எனக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னா, இப்ப அவை தங்களுக்கு யாராவது நல்ல நெருக்கமா நல்ல மனம் விட்டு கதைக்க கூடிய யாராவது இருந்தா அவைகிட்ட போய் தங்களோட பிரச்சனை கொஞ்சம் சொல்லலாம். இப்ப அவை தங்களுக்குள்ளே வச்சிருந்த என்ன செய்யறது என்ன? அடுத்தது வந்து இப்ப கொஞ்சம் மூளைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஏதாவது ஒரு பயிற்சிகள் கொடுத்து பார்க்கலாம். இப்ப மெமரி கேமுகள் இல்லது இப்ப ஏதாவது வித்தியாச வித்தியாசமான எத்தனையோ விஷயங்கள் இப்ப இருக்குது என்ன, அதுகள்ல கொஞ்சம் ஆக்டிவிட்டியா கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம். மற்றது வந்து முக்கியமா சாப்பாடு கவனிக்கணும். இப்ப இப்ப பார்த்தாலும் சாக்லேட்டை சாப்பிடறதோ இல்ல எனக்கு தெரிஞ்ச சனமெல்லாம் சில சாக்லேட்டை சாப்பிட உடனே இருப்பிடும் என்ன, அப்ப அதுகளை விட்டுட்டு இனிப்புகளை சாப்பிடறதை விட்டுட்டு கொஞ்சம் ஒரு காய்கறிகள் பழங்கள் கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடு உடம்பு வந்து இதை வந்து கூட கவனிக்கும்
ஹெல்த்தியான்னு சொல்லு
எனக்கு அடிக்கடி போல
இருக்கு. ஓமாவப்பா சரியா சொன்னீர். அது உடனே தங்களுக்கு விருப்பமான ஆக்டிவிட்டிஸையும் செய்யலாம்.
மெட்டாக்கள்கிட்ட உதவி இருக்கலாம்,
ஒருவருக்கு மனநோய் வருவதாக தரவுகள் காட்டுகின்றன. இதை விட கடந்த வருடங்களில் 15-24 வயதுக்கும் உரிய இளம் சந்ததியினரின் மனநலம் 58,000 79,000 அதிகரித்திருப்பதாகவும் சொல்கிறது இந்த தரவுகள்.
நானும் இங்க பார்த்த ஞாபகம் இருக்குது. இப்போ கிட்டலில ஒரு ரிசர்ச் வெளி வந்தது என்னன்னா, இந்த வளர்ந்த நாடுகள்ல நியூசிலாந்துலதான் இந்த டீனேஜர்ஸ் மிக அதிகமாக தற்கொலை செஞ்சுக்கிறாங்களாம். இந்த டீனேஜர்ஸ் நான் சொல்றது இந்த 15-19 வயசுக்காரங்கள.
இந்த மனநோய் ஏற்கனவே கூறியது போலேயப்பா மிக கொடுமையானது. ஆனாலும் இது எங்களை அணுகாமல் இருக்க ஒரு வழி சொல்லட்டோ? அங்கதான் நாங்க வாரம். ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் பிஸியா இருந்தாலும் வாரத்துல ஒற்று நாளாவது சந்திச்சு கதைச்சு சந்தோஷமா இருக்க வேணும் அப்பா. அதை விட உண்மையில ஒரு உதவி தேவைப்படுபவர்கள் வந்து இந்த நம்பர்களை தொடர்பு கொள்ளலாம். லைஃப் லைன், யூத் லைன், கிட்ஸ் லைன், ஆங்ஸைட்டி நியூஸ்ல நண்டு இப்பதானே இருக்கிறார் கோகுலன். கோகுலனை தட்டினா எல்லா நம்பர்ஸும் பேரும். நான் சொன்னது கோகுலே அப்பா.
சரி, இந்த பதட்டப்படுறது மன அழுத்தம்ன்றது எல்லாம் இந்த நாட்டுல, அதாவது நியூசிலாந்துல வந்து சர்றையான சாதாரணமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமேப்பா, அஞ்சு பேர்னு ஒரு ஆளுக்கு இருக்குதா? எங்க போய் சேர்றது நாங்க எப்படி என்ன? அதனால பிள்ளைகளே கவனமாக இருங்கள். நாங்க மேல கதைச்சது மாதிரி சந்தோஷமா இருங்கோ. வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் சந்திங்க. அடுத்த நிகழ்ச்சியாக எனது மனதை கவர்ந்த ஒரு பதிவு. கடவுள் சிந்தித்து செயலாற்றுவதற்கு தான் சிந்தனை திறனை கொடுத்துள்ளார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அந்த பொருளின் உண்மை திறனை ஆராய்ந்து அறிவதற்குத்தான் மனிதனின் ஆறாவது அறிவு உள்ளது. அங்கே ஒரு மாடு வருதடா என்று சொல்றதுக்கும் அங்கே ஒரு பசு வருகிறது என்று சொல்வதற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை அறிவுதான் சொல்லுகிறது. ஒருவர் இன்னொருவரை பற்றி குறையாக கூறினால் அல்லது தவறான அபிப்பிராயம் ஏற்படுமாறு கூறினாலோ உடனே அதனை குறைந்தது உங்கள் மனதுக்குள்ளேனும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன், இப்படி, ஏன், எவ்வாறு, எப்படி என்று சிந்தித்துத்தான் பாருங்களேன். உங்களுடைய கருத்து எப்படி மாறுபடும் என்று உங்களுக்கே தெரியும். ஒருவர் சொல்வதை அப்படியே நம்பிவிடாதீர்கள் என்றதுதான் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லி வைத்தார். உங்களுடைய சிந்தனை திறனை உபயோகித்து அதனை சிந்தித்து செயலாற்றுங்கள்.
செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறைக்கு நாசா நிறுவனம் விட்டுள்ள தமிழ் பெயர் பொங்கல் ஆகும்.
எமது இறுதி நிகழ்ச்சி கிவியின் குரல். இந்த மாத கிவியாக உங்களை உற்சாகத்தில் மூழ்கடிக்க
பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொன்னவா, பறந்து சொல்லவா, பாலிலாவை போல வந்து பாவை அல்லவா, நான் பாடி தேடி ஓடி வந்து காலை அல்லவா, பாட்டு பாடவா.
கிவியின் குரலில் திளைத்த உங்களை மேலும் மகிழ்விக்க ஒரு நகைச்சுவை துணுக்கு இதோ.
என்னப்பா அந்த கருத்துக்கு இருக்கிறவர்க்க பாக்குறீங்களே?
அதனே பாக்க சொல்றேன்.
நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்வது மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலே தொலைபேசியின் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்தி இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் திரு குருபர லிங்கம் அவர்கள். இதோ இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் சில விடயங்களோடு உங்களோடு கலந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வகையிலே அவர் கற்ற பல்வேறு விடயங்களிலே இன்றைய நிகழ்ச்சிக்காக அவர் தேர்ந்தெடுத்திருப்பது மயூரம் தேவநாயகம் பிள்ளை அவர்கள். வணக்கம் குரு.
வணக்கம் ஐயா.
இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இவர் தமிழுக்கு செய்த சேவைகள் தொடர்பிலே என்ன கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறீர்கள்?
நியூசிலாந்து முத்தமிழ் ஓசை வானொலி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். இந்த மயூரம் வேதநாயகம் பிள்ளையா வந்து முதல் முதல்ல வந்து நாவல் இலக்கியம், அதாவது பிரதாப முதலியார் சரித்திரம் என்றொரு நாவலை உடனடியில முதல் முதல எழுதின ஆள் தான் இந்த மயூரம் வேதநாயகம் பிள்ளை. இவர் வந்து இந்தியாவில தமிழ்நாட்டுல திருச்சி மாவட்டம் குளத்தூர்ல 1826 ஆண்டு பிறந்து அவருடைய ஆரம்ப கல்வியை வந்து அவருடைய அப்பாவிடமே கற்றுக்கொண்டார். இவர் நீதிமன்றத்துல மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறார், பதிவாளராக இருந்திருக்கிறார், நிறைய, அதாவது தமிழுக்கு நிறைய சேவை செய்திருக்கிறார். வாழ்க்கை நெறிகள், பொது நீதிகள், பெண் கல்வி, ஒற்றுமை உணர்வு, புதிய சிந்தனை போக்குகள், கருத்துக்கள் ஆகிய இவரது கவிதைகளும் கருப்பொருளாக அமைந்தன. தமிழ் கவிதையில் இந்த பாணி ஒரு புதிய உத்தியாக முதல் முயற்சியாக கருதப்படுகிறது. அப்ப இவர் தானையா நாங்கள் இப்ப எங்கட அம்மாக்கள் படிச்சதுக்கும் இப்ப இருக்கிற பெண் சமூகம் படிக்கிறதுக்கும் ஒரு முதல் காரணமா இருந்தவர் இவர் தான். அவரை பற்றி நாங்கள் சுருக்கமா பார்ப்போம்.
ஆமாம் சொல்லுங்கள். அவர் தமிழ் மக்களுக்கு வகையான சேவைகளை வழங்கி இருக்கின்றார்.
முதலையா வந்து எங்களுக்கு தெரியும், பாரதியார் பாரதிதாசன் என்று சொல்லும் போது அவங்கள்ட்ட கவிதை தான் எங்களுக்கு முன்னுக்கு வரும். ஆனா அவங்க கவிதையை தாண்டி நல்ல கருத்துக்களை உடனட மூலமாக நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்க, பாரதியாரும் சரி பாரதிதாசனும் சரி, இவங்க உடனட மூலமா நாடகங்கள் மூலமா நிறைய கருத்துக்களை மக்களுக்கு தேவையான சமுதாய விழிப்புணர்வுக்கு உரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுல அதே மாதிரிதான் இந்த வேதநாயகம் பிள்ளையும் முதல்ல வந்து பாரதிதாசன் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அருமையான கட்டுரையாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், உயர்ந்த சமூக பார்வை உடையவர் என்பது பாரதிதாசனுக்கு இருக்கிற இன்னொரு பக்கம், இன்னொரு முகம். எனவே அவருடைய கவிதைகளை தாண்டி அவருடைய கட்டுரைகளை பற்றி உங்களுடன் கதைக்கலாம் என நினைக்கிறேன். பாரதியாரின் கவிதைகள் மக்களுடைய செல்வாக்கு பெற்றது போல அவரது கதைகளும் கட்டுரைகளும் செல்வாக்கு பெறவில்லை என்பது உண்மை. வரலாற்றில் உங்கள் நெஞ்சத்தில் இருந்து மறக்க முடியாத சில பெயர்கள் இந்த நாட்டில், நாட்டில் என்ன, எந்த நாட்டிலும் உள்ள பெண்கள் மறக்க முடியாத முதல் பெயர் மயூரம் வேதநாயகம் பிள்ளை என்பதுதான். மயூரம் வேதநாயகம் பிள்ளை தான் தந்தை பெரியாருக்கு முன்பே பாரதியார் விடுதலை பற்றி பேசுவதற்கு முன்பே பெண் விடுதலை பற்றி பேசிய முதல் மனிதன் வேதநாயகம் பிள்ளை தான். பெண் விடுதலை பற்றி பேசுவது அவர் வாழ்ந்த காலத்தில் எளிதான காரியம் இல்லை. இன்று எங்கு பார்த்தாலும் பெண் கல்லூரிகள், பெண்கள் பாடசாலைகள், பெண்கள் உரிமை சங்கங்கள், மகளிர் அமைப்பு என்று ஏகப்பட்ட அமைப்புகள் இன்று உள்ளன. ஆனால் அன்று பெண்கள் படிப்பு, அதாவது கல்வி என்பதை எண்ணி பார்க்க முடியாது, படிப்பு என்பதை எண்ணி பார்க்க முடியாத மட்டுமல்ல, வாழ்க்கை, பெண்களுக்குரிய வாழ்க்கை என்பதையே எண்ணி பார்க்க முடியாத காலம் அந்த காலம். ஐயா எந்த, அதாவது எந்த பெண்களுக்கு திருமணம் நடந்தது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இந்த பெண்களுக்குரிய ஐந்து வயது, 3 வயது எல்லாம் பெண்களுக்கு திருமணம் நடந்திருக்கு ஐயா அந்த காலத்துல.
ஆமாம், சிறுவர் திருமணங்கள் அந்த காலத்திலேயே மிகவும் கொடி கட்டி பறந்திருந்தது.
இதை சொன்னாலேயே பலர் சிரிப்பார்கள், சிலர் கேலி செய்கிறார்கள், யாராவது 5 வயதுக்குள் திருமணம் செய்து கொள்வார்களா என கேள்வி கேட்கிறோம். அதற்கு பால்ய விவாகம் என்று பெயர். தமிழ்ல அதை நாங்கள் குழந்தை மனம் என்று நாம் தமிழில் சொல்கிறோம். அன்று ஒரு கோட்பாடு இருந்தது, ஒரு பெண் பருவமடைவதற்கு முன்பு, வயதிற்கு வருவதற்கு முன்பு திருமணம் செய்து வைக்க வேண்டும், 5 வயதிற்குள் திருமணம் செய்து வைக்க வேண்டும், அதிகமாக போனால் 7-8 வயதுக்குள் எப்படி இருப்பினும் பெண் பருவமடைவதற்கு முன் திருமணம் செய்து வைக்க வேண்டும், இல்லை என்றால் அது தெய்வ குற்றம், மத விரோதம் என்று சொன்ன காலம் அது. இன்றைய காலத்தை பாருங்கள், 18 வயதுக்கு முன் திருமணம் செய்து வைத்தால் சட்டப்படி குற்றம், அன்று 5 வயதுக்கு பிறகு திருமணம் செய்து வைத்தால் சட்டப்படி குற்றம். அப்படி 1 வயது 2 வயது குழந்தைகளுக்கு எல்லாம் திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் அதை எதிர்த்து மிக கடுமையாக பாலியல் விவாக கொடுமை என்ற கட்டுரையையும், பெண் சமத்துவம் என்று இன்னொரு கட்டுரையையும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதினார். எதற்காக இச்சமூகம் இப்படி திருமணம் செய்கிறது என்றால், வயதிற்கு வருவதற்கு முன்பே அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த பெண்ணை நடத்தை கட்டவள் என்று யாரும் சொல்ல முடியாதல்லவா. எனவேதான் 2-3 வயது குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். 2 வயது குழந்தைக்கு நடத்தை என்பது என்ன என்று தெரியாது. 2 வயது குழந்தைக்கு நடத்தை என்னன்னு கேட்டா அதுக்கு தெரியாது. எங்களுக்கு 2 வயதுல குழந்தைகள் இருக்கு. பல சொற்களை ஐயா வந்து பெண்களை காயப்படுத்துகின்றன, கொச்சைப்படுத்துகின்றன, பல சொற்களை பெண்களை இழிவுபடுத்துகின்றன. விதவை கைம்பெண் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்பால்ல வந்து விதவைக்கோ கைம்பெண்ணுக்கோ ஆண்பால் இல்ல, இல்லத்தரசி என்று பெயர் உண்டு இல்லத்தரசி, ஆனால் ஆண்களுக்கு இல்ல. பெண்கள் சிலரை கேட்டால் வேலைக்கு போவார்களா என்றால் அவர்கள் இல்ல, நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஆங்கிலத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் என்ற வார்த்தையே இல்ல. அப்ப இன்று யாரும் வந்து சேர்மேன் என்று யாரும் சொல்லுவதில்லை, சொல்லக்கூடாது. சேர் பேர்சன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்போர்ட்ஸ்மேன் என்று சொல்லுவதில்லை, ஸ்போர்ட்ஸ் பேர்சன் என்றுதான் சொல்ல வேண்டும். கற்பழிக்கப்பட்டால் என்று சொல்லுவது பிழை. பாலியல் நல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டால் என்பதுதான் சரி. அப்ப அன்றைக்கு 5 வயது குழந்தைக்கு திருமணம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் அன்று இன்றைய போல் மருத்துவ வசதி இல்லை. டிபி என்று சொல்லப்படுற காச நோக்கி கூட ஐயா 1960களில் தான் மருந்து கண்டுபிடித்தார்கள். இன்றைய கேன்சருக்கு கூட மருத்துவம் பார்க்கும் அளவுக்கு அறிவியல் வளர்ந்து இருக்கிறது. அந்த சாதாரண காய்ச்சலுக்கு கூட அந்த 5-6 வயது ஆண் குழந்தை இல்லை, ஆண் கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் குழந்தை விதவையாக முட்டை போட்டு செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி மூளையில் வைக்கப்பட்ட அப்படியான கொடுமை இருந்தது. அதை யார் எதிர்த்தார்கள்? அதை முதலில் எதிர்த்த மாமனிதன் வேதநாயகம் பிள்ளையா. அதைத்தானே நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். வேதநாயகம் பிள்ளை வந்து தமிழுக்கு, அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் தமிழுக்கு நிறைய சேவை செய்திருக்கிறார். முதலாவதாக எங்கட அம்மா அப்பா அந்த பெண்கள் படிக்கிறதுக்கு பெண் கல்வி, அதாவது பெண்ணுக்குரிய பாடசாலை முதல் முதலாக தமிழ்நாட்டுல நிறுவினது இந்த வேதநாயகம் பிள்ளை என்ற ஐயா என்ற பதிஞ்சு கொண்டையா. நன்றி, வணக்கம்.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த எமது அன்புக்கும் மதிப்புக்குரிய நண்பர் திரு குருபரலிங்கம் அவர்களுக்கு முத்தமிழ் இசை வானொலியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மற்ற ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சிகளை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜனவரி மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜனவரி மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். ஆக நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 19ஆம் தேதி நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டிலே இடம்பெறுகின்ற தைப்பொங்கல் பண்டிகை திருவிழா இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் தமிழர்களினுடைய பொங்கல் அறுசுவை உணவுகளோடு நியூசிலாந்து தமிழ் சங்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றது. இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மே ரோட் இலக்கம் 13 மே வீதி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டிலே இடம்பெற இருக்கின்ற தையல் பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஐசிங் வகுப்புகளுக்கான ஆரம்ப நிகழ்வுகளும் இடம்பெறுவதோடு தையல் பயிற்சி வகுப்புகளிலே பங்கேற்க இருக்கின்ற பயனாளர்களுக்கான தையல் இயந்திரங்கள் அன்றைய நிகழ்ச்சியிலே வழங்கப்பட இருக்கின்றது. அனைவரும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். தையல் பயிற்சி வகுப்புகளில் பங்கெடுக்க விரும்புகின்ற பயனாளர்கள் மற்றும் ஐசிங் வகுப்புகளிலே பங்கு கொள்ள விரும்புகின்ற பயனாளர்கள் தயவு செய்து நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு சுந்தரராஜன் அவருடைய தொலைபேசி இலக்கம் 620-5592 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அறிவித்தல்களோடு எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஜனவரி 1ஆம் தேதி புது வருடம் பிறக்க இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புத்தமிழோசை வானொலியின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து செல்கின்றவன் என்ற வகையிலே உங்கள் அனைவருக்கும் பிறக்கின்ற புத்தாண்டு சிறப்பான பல நன்மைகளையும் சுகமான வாழ்வையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புதுவருட வாழ்த்துக்களை எமது முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே மீண்டும் ஒருமுறை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
பிரச்சனை போயிரு, யார் என்ன சொன்னா என்ன இஷ்டம் போல நீயிரு.